நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். யுக்ரைன் கிழக்கில் பிரிவினவாதிகளுக்கும் அரச படையினருக்கும் இடையில் கடும் மோதல் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அங்கே என்ன நடக்கின்றது என்பது குறித்து இருதரப்பினரும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். பிரிவினைவாதிகள் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறும் வகையில் டொனியஸ்க் நகருக்கு மேற்கேயுள்ள மரியன்கா நகரிலுள்ள அரச படைகளின் இலக்குகள் மீது கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் என யுக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் அரச படையினரே தாக்குதலை ஆரம்பித்தனர் எனவும், அதில் 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும் அரச எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
யுக்ரைனில் பிரிவினவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் உள்ள ஒரு சுரங்கத்தில் 900 மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அரசாங்க படைகளின் ஷெல் தாக்குதல் காரணமாக அந்த சுரங்கத்தில் மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவை டோனியஸ்க் மாகாணத்தில் உள்ள டான்ஸ்க் பகுதியில் உள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
2010 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிக்காக தென்னாப்பிரிக்கா லஞ்சம் கொடுத்துள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அந்நாடு மீண்டும் மறுத்துள்ளது. அமெரிக்காவின் விசாரணைகளுக்கு தென்னாப்பிரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் என்று தென்னாப்பிரிக்கா விளையாட்டு அமைச்சர் செய்தியாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுக்கும் பிஃபாவுக்கும் இடையிலான மோதலுக்கு இடையில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஃபிஃபாவின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று திடீரென அறிவித்த செப் பிளட்டர் இன்று தலைமையகத்தில் பணிக்காக திரும்பிய பொழுது சுமார் 400 பணியாளர்கள் எழுந்து நின்று கரகோஷத்துடன் அவரை வரவேற்றுள்ளார்கள். தலைமையகத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறிய பொழுது அவர் கண்களில் நீர் சுரக்கும் நிலை ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
எகிப்திய அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி ஜெர்மனுக்கு சர்ச்சைக்குரிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதோடு அந்நாட்டு ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கலையும் சந்தித்துள்ளார். அதேவேளை அவரது மனித உரிமை மீறல் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று அங்கு நடத்தப்பட்டுள்ளது. அந்த பிராந்தியத்தில் எகிப்து ஒரு முக்கிய நாடாக இருப்பதோடு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்திலும் முக்கிய பங்காற்றி வருவதாக செய்தியாளர் சந்திப்பில் ஜெர்மன் ஆட்சித் தலைவி தெரிவித்துள்ளார்.
எகிப்தில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான கீசா பிரமிடுகள் அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. மோட்டார் பைக்கில் வந்த துப்பாக்கிதாரிகள் அந்த பிரமிடுக்கு செல்லும் வழியில் சுற்றுலா காவல்துறையின் 2 அதிகாரிகளை சுட்டுக் கொன்றுள்ளார்கள். எனினும் கீசா பிரமிடுகளுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகளுக்கு யார் பொறுப்பு என்பது இதுவரை தெரியவில்லை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சிரியா மற்றும் ஈராக்கில் அமெரிக்க கூட்டுப்படையினர் நடத்திய விமான தாக்குதல்களில் கடந்த 9 காலப்பகுதியில் 10,000 அதிகமான ஜிகாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என அமெரிக்க பிரதி அரசுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பாரிய இழப்புகளை சந்தித்துள்ளனர் எனவும் பிரான்ஸ் வானொலியொன்றுக்கு தெரிவித்துள்ள அவர், கூட்டுப்படையினரின் நடவடிக்கை உரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் முடிவடையும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்ப்பாளர்களிடம் பறிக்கொடுத்த தனது பிரதேசங்களை மீட்பதற்காக ஈராக்கின் அரச திட்டத்தை ஆதரிப்பதாக பிரான்சில் நடந்த இஸ்லாமிய அரசு எதிர்ப்பு கூட்டணி நேற்று அறிவித்திருந்த பின்னணியில் இவரது இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தால் வீடு இழந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள பெண்களுக்கு எதிராக பல பாலியல் தாக்குதல்களும் வல்லுறவு முயற்சிகளும் நடந்துள்ளது தெரிய வந்துள்ளதால் அந்த பெண்களுக்கு தற்காப்புக்கலை பயிற்சிகளை நேபாள போலீசார் துவக்கியுள்ளார்கள். தலைநகர் காட்மாண்டுவில் நடக்கும் இந்த பயிற்சி குறித்து பேசிய ஒரு போலீஸ் அதிகாரி, பெண்களுக்கு ஜூடோ கலையின் அடிப்படை அம்சங்கள் கற்றுத்தரப்படுகின்றன என்று தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நிலநடுக்கத்திற்கு பிறகு 100,000 அதிகமான நேபாளிய மக்கள் தொடர்ந்து முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்து வரும் அந்த முகாம்களில் கிரிமினல் குற்றக்குழுக்கள் குறிவைத்து செயல்படுவதாகவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில்தான் அங்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.